உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 19.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நமது ஞான குருவாகிய மிகுண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். நமக்கு சைவ சித்தாந்த பாதையை திறந்து வழிகாட்டிய மனவாசகம் கிடந்த தேவர் அவர்கள் பாதங்களுக்கும், தற்போது தன்னுடைய திருவருட்பயன் என்கின்ற நூலினூடாக அந்த சித்தாந்த பாதையை தொடரச் செய்து கொண்டிருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் அவர்களுக்கும், இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து எங்களுக்கு வழிகாட்டுகின்ற நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் சைவப்பெரியார் அவர்களுக்கும் எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றேன். மீண்டும் காலை வகுப்பிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. காலை வகுப்பளவு மாலை வகுப்பு உற்சாகம் பெறவில்லை என்ற உண்மையை நீங்களும் உணர்ந்தீர்கள், நானும் உணர்ந்தேன். அதனாலே காலை வகுப்பாகவே மீண்டும் நம்முடைய வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று உயர்வள்ளுவ குழுவினரோடு சேர்ந்து முடிவு செய்திருக்கிறேன். ஒன்றை விட்டு ஒரு நாளாக அந்த வகுப்பு நடைபெறும், சனி ஞாயிறு மட்டும். திருக்குறள் வகுப்பு அடுத்தடுத்த நாட்களிலே நடைபெறும், அவர்கள் அதை உங்களுக்கு அறிய தந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். பொருத்தமாக நாங்கள் திருக்குறளிலே நிலையாமை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதற்கு பொருந்துகிற வகையிலே தத்துவ ஞானத்தையும் இறைவன் நமக்கு ஊட்டுவதற்காக உண்மை விளக்கத்தை தொடங்கி இப்பொழுது திருவருட்பயனிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். இவையெல்லாம் தற்செயலாக நடைபெறுகிற விஷயங்கள் அல்ல, இறைவன் திருவருளினாலே இவை நடைபெறுகிறது என்றே என்னுடைய மனம் கருதுகிறது. அந்த வகையிலே நாங்கள் உண்மை விளக்கத்திலே ஒரு அடிப்படை சைவ சித்தாந்த அறிவை முழுமையாக பெற்றுக்கொண்டோம். அதற்கு மேலே இப்பொழுது உமாபதி சிவாச்சாரியார் செய்திருக்கக்கூடிய திருவருட்பயன், அது 10 அதிகாரங்கள் கொண்டது, 100 குறட்பாக்களை கொண்டது, ஒரு காப்புச் செயல் உடையது. நெக்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற அந்த விநாயகர் வணக்கத்தோடு நம்மை நூலுக்குள்ளே அழைத்துச் செல்கிறார். அதிலே முதலாவதாக பதியுண்மையை சொல்லத் தலைப்படுகிறார். அது பதிமுதுநிலை என்கின்ற அதிகாரத்திலே 10 குறள்களை வைத்து இறைவன் என்ன என்னவெல்லாம் நமக்கு உபகாரங்கள் செய்கிறான், அவனுடைய இயல்பென்ன என்பதை பற்றி எல்லாம் விவரமாக சொன்னார். அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கு நிறைந்து தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் ஆக்கி அவையும் அழித்து ஆசுடனடங்க போக்கும் அவன் போகா புகழ் அருவும் உருவம் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உடன் பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை ஆனாய் அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடார் காணாத மண் எங்கும் இவையும் எரியுறு நீர்போலகம் தங்கும் அவன் தானே தனி நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் உண்ணும் உளதையம் இனது இழது இழது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கு மருந்து என்ற 10 குறள்களூடாக பதிவற்றிய பல உண்மைகளை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே உண்மை விளக்கத்திலும் நாங்கள் இறை பற்றி பல செய்திகள் படித்திருக்கிறோம். முறைப்படி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நான் அன்றைக்கும் சொன்னேன் என்று நினைக்கிறேன். உண்மை விளக்கம் தருகின்ற பதி உண்மைகளை ஒரு பக்கத்திலே குறித்துக் கொள்ளலாம். அதற்கு மேலாக திருவருட்பயன் பதியவற்றையே ஏதாவது செய்தி சொல்லியிருந்தால் அதை தனியே குறித்து கொண்டு போனோமானால் மொத்தமாக பதிவற்றிய உண்மைகள் பற்றிய ஒரு தொகுப்பும் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்திலே ஒரு நூலிலே இருந்து அடுத்த நூல் எங்கே நம்மை அழைத்துச் செல்கிறது, அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி கூட்டிச் செல்கிறது என்பதையும் நாம் காணலாம். நேரம் கிடைத்தால் முயலுங்கள் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, நேற்றைய கடைசி வகுப்பிலே உயிரவை நிலை பற்றி படிக்கத் தொடங்கினோம். பதி ஒன்று உயிர் பல, பல என்றால் எண்ணிலடங்காதவை என்று அதை நாம் விரித்துக் கொள்கிறோம். அதனால் அவை என்ற சொல்லை போட்டு உயிர் அவை நிலை என்று உயிரை பற்றிய இலக்கணம் சொல்வதாகிய அடுத்த அதிகாரத்தை தொடங்குகிறார் உமாபதி சிவாச்சாரியார். அதிலே பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று உயிரினுடைய விரிவை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். உயிரை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார். பெருந்தொகையானது உயிர்கள் ஆன்மாக்கள், எண்ணிலடங்காததெனவே அந்த கருத்து நமக்கு விளங்குகிறது. ஆகவே அவ்வளவு நிறைவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை எப்படி அளந்து அறிவது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அல்லது நமக்கு சுலபமாக காட்டுவதற்காக ஆன்மாக்களை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார். ஒன்று பிறந்து முத்தியடைந்த ஆன்மாக்கள், மற்றது பிறந்து முத்தியடைய முயன்று கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் என்று இரண்டு கூறுகளாக பிரித்து, இவை இரண்டையும் எப்படி அளக்கலாம், இதற்கு என்ன உவமை சொல்லலாம் என்றால் பிறந்த நாள் பிறக்கும் நாள் என்று இரண்டு கூறாக பிரிக்கிறார். இதனால் வரைக்கும் உயிர்கள் பிறந்த அந்த அளவையும் இனி பிறக்கப் போகிற அளவையும் இரண்டாக பிரித்து துறந்தோர் துறப்போர் நிலை என்று வகுக்கிறார். நிரல் நிறையாக பொருள்கொள்கிற பொழுது பிறந்த நாள் துறந்தோர்க்கும் பிறக்கு நாள் துறப்போர்க்குமான அளவாக இருக்கிறது என்ற விவரங்களையும், இந்த குறளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இறை உயிர் என்ற இரண்டு பொருள்களும் நிலைக்குமா, ஒரு இடத்தில் இருக்க முடியுமா என்பது பற்றிய ஆராய்ச்சியை, தத்துவ ஆராய்ச்சியையும் நம் சைவ பெரியார் அவர்கள் செய்த வகையெல்லாம் கடைசி வகுப்பிலே படித்தோம். இன்றைக்கு அதிலே இருந்து நம் வகுப்பை தொடங்கலாம். இரண்டாவது குரலுக்குள்ளே நுழைவதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஸ்ரீராம் அந்த வேலையை தொடங்கட்டும்.
காப்பு செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். திருவருட்பயன் இரண்டாம் அதிகாரம் உயிரவை நிலை, குரல் 12. யாழ்ப்பாணம் சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனாரின் உரை. மூவகை ஆன்மாக்கள். திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உளர். கொண்டு கூட்டும் முறை. திரிமலத்தார் அதனில் ஒன்று சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உளர்.
கொண்டு கூட்டுகிற முறைமை என்கின்றது பொருள் தெளிவுக்காக குரலிலே இருக்கக்கூடிய அல்லது பாடலிலே இருக்கக்கூடிய சொற்களை முன்பின்னாக நகர்த்தி பொருளை இலகுவாக வெளிப்படுத்தும் முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு கொண்டு கூட்டும் முறை என்று பெயர். ஏனென்றால் பாடலாக அமைக்கிற பொழுது அந்த பாட்டுக்கான இலக்கணத்தையும் புலவர்கள் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்திலே அதற்குள் சொல்ல வந்த விடயங்களையும் சொல்ல வேண்டி இருக்கிறபடியால் அந்த யாப்பும் கெடாமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக சில வேளைகளிலே சில சொற்களை முன்பின்னாக அமைத்து குரலிலே அல்லது பாடலிலே அந்த பொருளை வெளிப்படுத்துவார்கள். அதற்கு உரை செய்ய வருகிறவர்கள் இப்படி இந்த சொற்களை அமைத்து கொண்டால் பொருள் தானாக வெளிவரும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அதை முன்பின்னாக வைத்து காட்டுவார்கள். அதற்குத்தான் கொண்டு கூட்டும் முறை என்று பெயர். இதிலே என்ன சொல்ல வருகிறார் இந்த குறளிலே என்றால், முதல் குறளிலே படித்தோம் உயிர்கள் பல, உயிர்களின் உயிர்கள் பல முத்தியடைந்தவை முத்தியடையாதவை என்று உயிர்களினுடைய விரிவு பலவாகிறது என்பது படித்தோம். இனி அப்படி பலவாக இருக்கிற உயிர்களை எப்படி வகுக்கலாம் என்றதை அடுத்தது சொல்லுகிறார். தத்துவார்த்தமாக எப்படி வகுக்கலாம், வகுத்தல் என்றால் எப்படி பிரிக்கலாம். எங்குமே பெருங்கூட்டமாக இருக்கிறவர்களிலே ஏதாவது ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு ஆட்களை பிரிக்கிற ஒரு முறை இருக்கிறது அல்லவா. இப்ப பரீட்சை எழுதினவனுக்கு இவ்வளவு புள்ளி எடுத்தவனுக்கு இன்ன ரிசல்ட், அல்லது இதுக்கு மேற்பட்ட புள்ளி எடுத்தவனுக்கு இன்ன ரிசல்ட், அப்படி பிரிக்கிற ஒரு முறை. அதற்கு ஒரு ரிசல்ட் பெயர் கொடுத்து இவன் ஏ எடுத்தான் பி எடுத்தான் என்று ரிசல்ட் கொடுக்கிற முறை ஒன்று இங்க எங்க ஊர்ல இருக்கிறது. உங்கள் ஊர்லயும் அந்த பிரிவு இருக்கும், அதாவது பரீட்சை சித்தி முறையிலே பிரிவு இருக்கும். அந்த பிரிவு என்ன செய்யும் என்று கேட்டால், பெருந்தொகையாக இருக்கிறவர்களை வகுத்து காட்டும். இவ்வளவு பேரும் சராசரி, இவ்வளவு பேரும் நடுத்தரம், இவ்வளவு பேரும் கெட்டிக்காரர் என்று வகுத்து காட்டுகிறது ஒட்டுமொத்த கூட்டத்தையும். அப்படி ஒரு பொது பிரிவுக்குள்ளே வகுத்து காட்டுகிற ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி உயிர்கள் பல என்று படித்து விட்டோம், ஆன்மாக்கள் எண்ணிலடங்காதவை என்று படித்து விட்டோம். அவற்றை அது எண்ணிலடங்காதவையாகவே இருக்கட்டும், அவற்றை வகுத்துக் கொள்வதானால் எப்படி வகுத்துக் கொள்வது என்றால் ஒரு மூன்று கோடு போட்டு வகுக்கிறார். அந்த மூன்று கோடு என்னவென்று கேட்டால், மூன்று மலம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும், ஆணவம் கண்மம் மாயை. இந்த மூன்று மலமும் உள்ளதாகிய ஆன்மாக்கள் என்று சில ஆன்மாக்கள் இருக்கின்றன. சில என்பது நான் சொல்லுக்காக சொல்லுகிறேன், பல ஆன்மாக்கள் இருக்கின்றன. அந்த மூன்று மலத்திலே ஒன்று விட்டு இரண்டு மலத்தோடு இருக்கிற ஆன்மாக்கள் என்று இன்னொரு வகை ஆன்மாக்கள் இருக்கின்றன. அதைவிட ஒரே ஒரு மலம் மட்டும் இருப்பதாகிய ஆன்மாக்கள் என்று ஒரு வகை இருக்கின்றன. ஆகவே ஆன்மாக்களை தரப்படுத்தி நீ பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மூன்று வகையாக பிரிக்கலாம் என்று பிரித்து காட்டுகிறார். ஒன்று ஒரு மலமுடைய ஆன்மா, இரண்டு மலமுடைய ஆன்மா, மூன்று மலமுடைய ஆன்மா. இது நாங்கள் ஏற்கனவே படித்த செய்திதான். இதிலே உரை செய்கிற பொழுது புது விளக்கங்கள் பலவற்றை நமக்கு சைவ பெரியார் தரப்போகிறார். ஆகவே நாங்கள் உரைக்குள்ளே போகிற பொழுதுதான் விரிவு வரப்போகிறது. முன்னமே படித்திருக்கிறோம், ஒரே ஒரு மலமுள்ள ஆன்மாவை விஞ்ஞான கலர் என்று சொல்லுகிற வழக்கம். அவர்களுக்கு மொத்தமாக இடப்படுகிற பெயர் விஞ்ஞான கலர். இரண்டு மலம் உடையவர்களுக்கு பிரளாய கலர் என்று பெயர். நான் இதெல்லாம் சொன்னவற்றையே சொல்கிறேன் என்று தெரிந்து கொண்டுதான் சொல்லுகிறேன் என்றென்றால், இந்த பெயர்கள் பதியட்டும். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், அறிவு கல்வி எதை கற்கிற பொழுதும் கலை சொற்கள் வரும். அந்த கலை சொற்கள் பயிற்சியானால்தான் படிப்பு சுகமாகும். அதற்காகத்தான் நான் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். விஞ்ஞான கலர் என்று ஒரு உறவினர், பிரளாய கலர் என்று இரண்டு மலம் உடையவர்கள், மூன்று மலம் உடையவர்களுக்கு சகலர் என்று பெயர். இந்த செய்தியைத்தான் இந்த குரல் பதிவாக்குகிறது. அடிப்படையிலே இந்த செய்தியோடு இந்த குரல் வேலை முடிந்து விடுகிறது. திரிமலத்தார், திரி என்றால் மூன்று என்று உங்களுக்கு தெரியும். அப்ப திரி என்ற ஆங்கில சொல்லும் இதிலே இருந்து வந்ததோ தெரியவில்லை. திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார். அப்படி என்றால் மூன்றிலே ஒன்று போய்விட்டால் ரெண்டு உடையவர்கள் என்று அர்த்தம். திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார். அதோடு அன்றி ஒரு மலத்தாராயும் உலர், தனியே ஒரு மலத்தை மட்டும் கொண்டவர்களாகவும் சில ஆன்மாக்கள் திகழ்கிறார்கள். அப்போ இதுதான் செய்தி. முதல் செய்தி முதல் குரலிலே நமக்கு ஆன்மாக்கள் பற்றி சொன்ன செய்தி. அந்த அடிப்படையும் விடக்கூடாது. அதை ஒரு கொடி போல பிடித்து கொண்டு போய்த்தான் பக்கம் பக்கமாக ஒரு ஒரு ஊஞ்சல் அசைவது போல ஊஞ்சலிலே இருந்து கொண்டு அசைகிற இடங்களை அகட்டி கொண்டே போக வேண்டும். அப்படித்தான் இவர்களும் செய்கிறார்கள். அப்போ நாங்கள் படிக்கிறது ஆன்மாவை பற்றி. ஆன்மாவை பற்றிய முதல் குரல் தந்த செய்தி என்னவென்றால் ஆன்மா பல. இரண்டாவது செய்தி என்னவென்றால் அவற்றிலே சில முத்தி பெற்றவை, சில முத்தி பெறாதவை. இப்படி முதல் குரலிலே சில செய்திகள் படித்தோம். இப்போ மூன்றாவது இரண்டாவது குரலில் என்ன படிக்கிறோம் என்றால், அந்த ஆன்மாக்களை மூன்று தொகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு மலம் உடையவை, இரண்டு மலம் உடையவை, மூன்று மலம் உடையவை. இவ்வளவும் பதிவாகிவிட்டால் நாங்கள் ஓரளவு இப்ப இறை பற்றிய பல செய்திகள் பத்து குரல்லே வந்தது போல இப்ப உயிர் பற்றிய செய்திகளை தொகுத்து கொண்டே போகிறோம். இதுதான் அடிப்படை, குரல் தருகிற அடிப்படை. உரையாசிரியர் என்ன செய்கிறார் என்றால் அதுக்கு மேலே கற்பனாசுரம் பாட ஆரம்பிக்கிறார்கள். சங்கீதத்திலே இப்பொழுதும் கற்பனாசுரத்துக்கும் ராகத்துக்கும் தான் மதிப்பு, கீர்த்தனைக்கும் மதிப்பு இல்லை. என்ற கீர்த்தனையை கேட்டுவிட்டு யாரும் பாடலாம். கற்பனாசுரம் அவனவன் சொந்த பிரயோகமாக இருக்கும். அதுபோல உரையாசிரியர்களுடைய கற்பனாசுரம் தான் இந்த உரையிலே முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். இங்கேயும் இப்பொழுது இந்த குரலை வைத்துக்கொண்டு சைவ பெரியாருடைய கற்பனாசுரம் ஆரம்பமாகிறது. பதவுரை படித்து உள்ளே திருப்பி ஒரு தரம் போவோம்.
பதவுரை. திரிமலத்தார் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலத்தை உடைய சகலர் எனவும் அதனில் ஒன்று சென்றார்கள். மும்மலங்களில் ஒன்றாகிய மாயை நீங்கி ஆணவம் கண்மம் என்னும் இரு மலங்களை உடைய பிரளயாகலர் எனவும் அன்றி இவர்கள் தவிர ஒரு மலத்தாராயும் மாயையும் கண்மமும் இன்றி ஆணவமாகிய ஒரு மலம் உடைய விஞ்ஞானாகலர் எனவும் உளர் மூவகையாக ஆன்மாக்கள் உண்டு. உரைக்குறிப்பு. பிரளயாகலர் என்னும் சொற்கு பிரளயத்தில் கலை நீங்கியவர் என்பதும் விஞ்ஞானாகலர்
என்பவர். நீங்கள் உரைக்குறிப்புக்கு போவதற்கு முதல் சில செய்திகள் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை படிக்கிற பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தீர்த்து கொண்டு நாங்கள் மேலே போவது நல்லது என்று நினைக்கிறேன். அது அன்றைக்கு உங்களுடைய கேள்விகளிலேயும் வெளிப்பட்டது. அப்போ மூன்று மலமுள்ள ஆன்மாக்கள், இரண்டு மலமுள்ள ஆன்மாக்கள், ஒரு மலமுள்ள ஆன்மா என்றால் இந்த மூன்றும் முத்தியடைகிற விதம் எப்படியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படியானால் இந்த மூன்று மலம் உள்ளது ரெண்டு மலத்துக்கு போய் ரெண்டு மலத்திலே இருந்து பிறகு ஒரு மலத்துக்கு போய் அப்படித்தான் ஆகிற முறையா? விஞ்ஞானகலர் ஆகாமல் யாரும் முத்தியடைய முடியாதா என்றால் முத்தியடையலாம் என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்வதாய் நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கேயும் முத்தியடைகிற பொழுது இந்த மும்மலத்தினுடைய வலிமையும் கெட்ட பிறகுதான் முத்தியடைவார்கள். கட்டாயம் அந்த இடத்துக்கு போய் முத்தியடைய வேண்டும் என்பதில்லை. இந்த மூவரையும் இந்த மூன்வருடைய பெயரும் மூன்று பெயரே மூவரும் எங்கெங்கு நிற்கிறார்கள் என்பதை விளங்கப்படுத்துகிறது என்று சொல்வார்கள். அதில் விஞ்ஞானகலர் என்பவர்கள் அறிவினாலே ஆண்டவனை அடைபவர்கள். அதை பற்றி விவரம் சொல்லப் போகிறார். பிரளயகலர் என்கிறவர்கள் பிரளயத்தின் போது முத்தியடைகிறவர்கள். அவர்களை பிரளயகலர் கலை நீங்கி முத்தியடைவார்கள் என்று சொல்வார்கள். அடுத்தது சகலர் என்பவர்கள், அவர்களுடைய நிலை என்ன என்று இந்த மூன்றையும் தனித்தனி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று வகை ஆன்மாக்களும் ஒவ்வொரு தொகுதிகளாக இருக்கின்றன. அந்தந்த தொகுதியிலேயே அவற்றுக்கு சித்தி உண்டு என்கின்ற விவரத்தை நாம் படிக்க போகிறோம். இனி உரைக்குறிப்பு படியுங்கள்.
உரைக்குறிப்பு. பிரளயாகலர் என்னும் சொற்கு பிரளயத்தில் கலை நீங்கியவர் என்பதும் விஞ்ஞானாகலர் என்பதற்கு விஞ்ஞானத்தால் கலை நீங்கியவர் என்பதும் பொருள்.
விஞ்ஞானம் என்பதற்கு பொருள், உங்களுக்கு பொருள் தெரியும். விஞ்ஞானம் என்பது அறிவு. அறிவால், அறிவு நிலையாலே அவர்கள் தங்களுடைய அந்த அந்த மலச்சிக்கல்ல இருந்து விடுபடுகிறார்கள். இவர்கள் பிரளயத்தின் போது விடுபடுகிறார்கள்.
இவர்கள் இவ்வாறு பக்குவ விசேடத்தால் கலை நீங்கியவர்கள் என்றும் அனாதியே கலை நீங்கியவர்கள் என்றும் இரு வகையினர்.
இதிலே ஒரு புதுச்செய்தி நமக்கு சொல்லுகிறார். இதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு ஓரளவு முதல் படித்தவை. ஓரளவு முன்பும் நாங்கள் காதிலே விழுத்தி இருக்கிறோம். விஞ்ஞானகலர், விளையாகலர், சகலர். இந்த முதல் வகை இரண்டு ஆன்மாக்களும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்தை ஒரு தரம் வாசியுங்கள், அல்லது திரும்ப ஒரு தரம் வாசியுங்கள் இந்த உரை குறிப்பை.
பிரளயாகலர் என்னும் சொற்கு பிரளயத்தில் கலை நீங்கியவர் என்பதும் விஞ்ஞானாகலர் என்பதற்கு விஞ்ஞானத்தால் கலை நீங்கியவர் என்பதும் பொருள். இவர்கள் இவ்வாறு பக்குவ விசேடத்தால் கலை நீங்கியவர்கள் என்றும் அனாதியே கலை நீங்கியவர்கள் என்றும் இரு வகையினர்.
ரெண்டு இதில் இதுதான் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஆன்மாக்கள் பிறந்து அனுபவங்களை பெற்று நல்வினை தீவினைகளை அனுபவித்து அதனாலே வரக்கூடிய பக்குவத்தாலே இந்த உயர்ஸ்தானங்களுக்குள்ளே போய் பொருந்துவார்கள். இது ஒரு குரூப். இது புதுச்செய்தி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது புதுச்செய்தி. ஒருவர் விஞ்ஞானகலராக எப்படி மாறுகிறார் என்றால் பல பிறவிகள் பிறந்து அந்த பிறவி அனுபவத்தினாலே ஆன்ம பக்குவம் அடைந்து விஞ்ஞானகலருக்குள்ளே ஒருவராக போவார். அதுபோல இன்னும் சில விதத்திலே பக்குவப்பட்டு பிரளயாகலருக்குள்ளே ஒருவர் போவார். இதுதான் இந்த ரெண்டிலே நாங்கள் படித்த இது. ரெண்டு பேரும் பக்குவ விசேடத்தாலே போய் அந்த இடத்துக்கு சேர்வார்கள். இது தவிர முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அனாதியே இந்த பக்குவம் பெற்றவர்கள் என்று ஒரு குரூப் இருக்கிறதாம். இது நமக்கு பொது செய்தி. அதாவது இப்படி பக்குவம் பெற்று வந்து படிப்படியாக பிறந்து வந்ததென்று இல்லாமல் எப்பொழுது இந்த ஆன்மாக்கள் தோன்றியதோ, அப்ப அந்த வார்த்தையே பிழை, சித்தாந்தத்துக்கு அந்த வார்த்தையே பிழை என்று உங்களுக்கு தெரியும். தோன்றியது என்று சொல் சொன்னால் அது முடியும் என்று அர்த்தம். நான் விளக்கத்துக்காக தோன்றியது என்று சொல்கிறேன், விளங்காமல் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ஆன்மாக்களினுடைய தொடக்கம் எங்கோ அங்கேயே பக்குவப்பட்டு சில ஆன்மாக்கள் இருந்திருக்கிறது என்கிறார். இது நம்ம இது உள்ளே போகிற செய்தி. முதலில் படித்த பொழுது இந்த ரெண்டு வகையான மூன்று வகையான ஆன்மாக்கள் இருக்கிறது என்று மட்டும்தான் படித்தோம். இப்ப என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த முதல் ரெண்டு வகை ஆன்மாக்கள் விஞ்ஞானகல பிரலாயகல ஏன் சகலரை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால், அவர்கள் மும்மலத்தோடு இருக்கிறபடியால் அவர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை என்று அர்த்தம். ஆகவே பக்குவப்பட்டு வந்த இந்த ரெண்டு வகை ஆன்மாக்களுக்குள்ளே ஒரு வகையினர் பிறவிகளிலாலே பக்குவப்பட்டு இந்த இடங்களிலே பொருந்தியவர்கள், இன்னொரு வகையினர் அனாதியே பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகவே இருக்கிறார்கள். எப்படி பக்குவப்பட்டவர்கள்? ஒரு மலம் உள்ளவர்களாகவும் இருமலர் உள்ளவாகவும் ஒரு குரூப் ஏற்கனவே இருக்கிறது. அது எப்படி ஆனது என்று கேள்வி கேட்டு பதில் பிரயோசனம் இல்லை. அது அப்படித்தான் இருந்தது. எப்படி உயிர் முப்பொருள் மூன்று பொருள் இருக்கிறது என்பதை நாம் வரையறையாக எடுத்துக்கொள்கிறோமோ அதுபோல சில ஆன்மாக்கள் ஏனென்றால் அது ஏதோ ஒரு காரணத்தினாலேதான் இதை சொல்கிறார்கள். அது பின்னுக்கு நாங்கள் மற்ற நூல்கள் படிக்கிற பொழுது வரும். எல்லா ஆன்மாக்களும் புறவிகளாலே பக்குவப்பட்டு மேலே போனவை அல்ல. சிலது இயல்பாகவே பக்குவப்பட்டு அனாதி தொட்டு அப்படித்தான் இருக்கின்றன. அதிலே இந்த ரெண்டு வகை ஆன்மாக்கள்லையும் அப்படி உண்டு என்கிறார். மூன்றாவது வகையை சேர்க்கவில்லை என்றால் அது பக்குவப்படாது. மூன்று மும்மலங்களும் உள்ள ஆன்மாவை நாம் பக்குவப்பட்ட ஆன்மா வரிசையிலே சேர்க்க முடியாது என்றபடியால் இந்த ரெண்டையும் அப்படி சேர்த்துக் கொள்கிறார். ஆகவே இந்த புதுச்செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மாக்கள் பிறவியினாலே விஞ்ஞானகலர் பிரளாயகலர் ஆகிற ஆன்மாக்கள் என்றும் இருக்கிறது. அனாதியே விஞ்ஞானகலர் குரூப்புக்குள்ளேயே இருக்கிறவர் என்று சில பேர் இருக்கிறார்கள். பிரளாயகலரிலும் அப்படி இருக்கிறார்கள். இது நமக்கு கிடைக்கிற புதுச்செய்தி. மேலே போங்கள், அந்த இடத்தை படித்து போங்கள்.
இவர்கள் இவ்வாறு பக்குவ விசேடத்தால் கலை நீங்கியவர்கள் என்றும் அனாதியே கலை நீங்கியவர்கள் என்றும் இரு வகையினர். சகலர்க்கு ஆணவ மலம் தூலதரமாயும் பிரளயாகலர்க்கு தூலமாயும் விஞ்ஞானாகலர்க்கு சூக்குமமாயும் உள்ளது.
இந்த மூன்று குரூப்பாக பிரித்ததுதான் இந்த குரலிலே செய்த வேலை. அது உங்களுக்கு நான் தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன். திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார் அன்றி ஒருமலத்தார் என்று மூன்று வகை பிரித்திருக்கிறார்கள். அப்போ மூன்று பேருக்கும் ஆணவம் இருக்கிறது. ஆணவ மலத்தினுடைய தொடர்பு மூன்று பேருக்கும் இருக்கிறது. அப்போ இப்ப கேள்வி என்னவென்று கேட்டால், மூன்று பேருக்கும் ஆணவம் இருக்கிறது என்றால் சமநிலையில் இருக்கிறதா என்ற கேள்வி வரும். பிரளயகாலருக்கும் சகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் ஆணவம் இருக்கிறது என்ற செய்திதான் இந்த குரல் சொல்லுகிறது. அப்போ கேள்வி வரும் என்னவென்றால், அப்ப மூன்று பேரிடமும் ஆணவம் இருக்கிறபடியால் சமநிலையில் ஆணவம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆணவத்தினுடைய நிலைகளிலே வேறுபாடு உண்டாகிறது என்கிறார் உரையாசிரியர். அந்த வேறுபாடு எப்படி வரும் என்றால், மூன்று பகுதியாக இருக்கு. சகலரை பொறுத்த அளவிலே ஆணவம் மந்த தரமாக இருக்கும். இந்த பிரயோகம் நாங்கள் முந்தைய ஒரு தரம் படித்திருக்கிறோம். ஞாபகத்திலே இருக்கிறவர்களுக்கு இருக்கும், இல்லாதவர்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சத்தினிபாதம் என்ற வார்த்தை இருக்கிறதே, இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிபாதம் என்று மூன்று சொல் படித்திருக்கிறோம். இதுகளெல்லாம் சும்மா காதலை திருப்பி திருப்பி போடுகிறேன். இருவினை ஒப்பு என்றால் நன்மை தீமையை ஒன்றாக கருதுவது. அப்படி நன்மை தீமையை ஒன்றாக கருதுகிற பக்குவம் வருகிற பொழுது மலம் பரிவாகமாகும், நம்மை விட்டு நீங்கும். அப்படி மலம் எவ்வளவு நீங்குகிறதோ அவ்வளவுக்கு சக்தியினுடைய நிபாதம், இறை சக்தியினுடைய அருள் நமக்குள்ளே பதியும். இந்த மூன்றையும் சித்தாந்தம் சொல்லும். இறைவனை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம். இந்த சக்தி நிபாதத்தை இதே போல பிரிப்பார்கள். இங்கே நாங்கள் படிக்கிறது போல பிரிப்பார்கள் என்றால், எல்லாருக்கும் சமமாக பதியுமா என்றால், சக்தி நம் ஆன்மாவிலே பதிவதற்கு நிலை வேறுபாடு உண்டு, அவரவருக்கு ஏற்ற வகையிலே பதியும் என்று சொல்லுகிற பொழுது நாளாக பிரிப்பார்கள். என்னவென்றால், மந்தம் என்று ஒரு நிலை, அதற்கு கீழ்பட்ட நிலை. மந்தம் என்பதே கீழ்பட்ட நிலைதான். அதைவிட கீழ்பட்ட நிலையை மந்த தரம் என்பார்கள். அப்போ முதல் ஆகே ஆக கீழே இருக்கிற நிலை மந்ததரம், அதுக்கு மேலே இருக்கிற நிலை மந்தம். அடுத்தது அது என்ன சொல் போடுகிறார்கள், மந்தம் மந்ததரம். இதுல இப்ப இதுல போட்டீங்களே
தூலதரம்
இல்ல, அதுக்கு மேலே
மந்ததரம்.
அது இன்னொரு சொற்பிரயோகம் எனக்கு அது உடனே வருவதில்லை.
தீவிரம்
தீவிரம் தீவிரம் தீவிரதரம் என்று இன்னாராக பிரிப்பார்கள். அதாவது இதிலே மந்தம் தீவிரம் என்பது ரெண்டு எல்லைகள். மந்தத்துக்கு கீழே இருப்பது மந்ததரம், தீவிரத்துக்கு மேலே இருப்பது தீவிரதரம். இது ரெண்டையும் தரம் என்பது அதை விட கூடுதல் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்துகிற சொல் என்று நினைக்கிறேன். அப்போ மந்தமாக இருக்கிறவன் மந்ததரமாக இருக்கிறான் என்றால் அதை விட கீழே இருக்கிறான். தீவிரமாக இருக்கிறவன் தீவிரம் தரமாக இருக்கிறான் என்றால் தீவிரத்தை விட மேலே இருக்கிறான். இந்த நாலு நிலைக்கேற்ப ஆன்மாவில் சக்தி பதியும் என்று சத்தியநிவாதத்திலே படித்திருக்கிறோம். இங்கே அதே நிலையை உரையாசிரியர் ஆன்மாக்களுக்கு இந்த ஆணவ பிரிவுக்கும் சொல்லுகிறார். இந்த மூன்று வகை ஆன்மாக்களுக்கும் ஆணவம் இருக்கிறது என்றாலும் வேறுபட்டு இருக்கிறது. இதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இனி போக 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 உள்வாங்குதல் தான் முக்கியம். மூன்று விதமாக பிரிக்கிறார் என்னவென்றால், ஒன்று ஆன்மாக்களுக்கு அது அது படியுங்கள். ஒன்று
சகலருக்கு ஆணவ மலம் தூல தரமாயும், பிரளயாகலருக்கு தூலமாயும், விஞ்ஞானாகலருக்கு சூக்குமமாயும் உள்ளது.
மூன்றாக பிரிக்கிறார். ஒன்று சூக்குமம் தூலம், மூன்றாவது தூல தரம் என்று பிரிக்கிறார். அதை விட கீழே சகலரை பொறுத்தளவிலே இந்த ஆணவம் தூலத்தை விட கடுமையாக பற்றி நிற்கிறபடியால் அவர்களுக்கு தூல தரமாக ஆணவம் நிற்கும், பிரளயாகலருக்கு தூலமாக நிற்கும், விஞ்ஞானகலருக்கு சூக்குமமாக நிற்கும். அப்போ ஆணவம் மூன்று பேருக்கும் உண்டு என்றாலும் சமநிலைப்பட்டு ஆணவம் நிற்பதில்லை. மூன்று பேருக்கும் மூன்று விதமாக நிற்கிறது. ஒருவருக்கு தூல தரம், அடுத்தது தூலம், அடுத்தது சூக்குமம் என்று மூவகைப்பட்டு ஆணவத்தினுடைய பிரிவு உண்டு என்கிறார். பாருங்கள், நாங்கள் மூன்று மலத்தின திருமலத்தார் ஒன்றது நிற்கின்றார்கள் அன்றி ஒரு மலத்தார் ஆயமுலர் என்றால் பொதுவாக இந்த குரலுக்கு சொன்னால் மூன்று மலம் உள்ளவர்கள், ரெண்டு மலம் உள்ளவர்கள், ஒரு மலம் உள்ளவர்களோட விஷயம் முடிந்து போய்விட்டது குரலுக்கு விளக்கம். ஆனால் இந்த உரை விளக்கம் இது தெரிந்தால்தான் நமக்கு அடுத்த நிலைக்கு நாங்கள் போக முடியும். மூன்று பேருக்கும் ஆணவம் உண்டு, மூன்று பேருடைய ஆணவமும் வேறுபட்டது. ஒருவருக்கு சூக்கும தூளதரம், அடுத்தவருக்கு தூளம், அடுத்தது சூக்குமம். இந்த அளவை பதிவு செய்து கொண்டு மேலே நகரங்கள்.